நான் இப்போது எங்களது சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்கப் போகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருதனையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் எம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனர் எம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி
ஓம் கிரியா
நமோ.
பாபா நமோ.
இன்றைய சத்சங்கம் எங்களுடைய 4வது உடலுக்கான, அதாவது அறிவுடம்பு என்று
சத்தன
சொல்லப்பட்ட
அமைப்பாளருக்கு
பலன் சேந்தன் சேந்தன் கேட்குதா? இன்றைய சத்சங்கம் எங்களுடைய 4வது உடம்புக்கான, அறிவு உடம்புக்குரிய இன்டலெக்சுவல் பாடி என்று சொல்லுவோம், அந்த உடலுக்கான பயிற்சி பாபாஜியின் தெய்வீய குரலில் தரப்பட்ட சில தகவல்களை வைத்து அதை பார்ப்போம். இந்த உடலுக்கான பயிற்சி மந்திர ஜபம் மூலம் உருவேற்றப்படுகின்றது, ஓ செயல்பட வைக்கப்படுகின்றது. அந்த மந்திர ஜபத்தை பற்றி சிறிய தகவல்களை பாபாஜியின் தெய்வீய குரலில் இருந்து ஆராய்வோம். மந்திரம் என்ற சொல்லென்றால் நெருப்பு, எங்களுடைய குரு சொல்லுவார். மந்திரத்தை சொல்லுவது நெருப்புக்கு சமனான ஒரு விடயம். அதே மாதிரி அந்த நெருப்பில் இருக்கும் தத்துவம் போல் மந்திரத்திலும் அந்தளவுக்கு எங்களுக்கு பலன்கள் உண்டு. அதே நேரம் அந்த மந்திரத்தை தவறாக பயன்படுத்தினால் அது உங்களையே எரித்து விடும் என்றும் சொல்லுவார். அதற்குரிய காரணம் என்னென்றால், மந்திரங்கள் உலகத்தில் ரெண்டு வகைப்படும். ஒன்று சாதாரண வாழ்க்கையில் நீங்கள் தீச்சை இல்லாமல் சொல்லக்கூடிய மந்திரம், மற்றது பீஜ மந்திரம் என்று சொல்லுவோம். பீஜ மந்திரம் என்று சொல்வது நீங்கள் குருவிடம் இருந்து படிக்க வேண்டும். அதை படித்த பின் அந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் முறையில்தான் பயிற்சி செய்ய வேண்டும், அதை உச்சரிக்க கூடாது. ஆனால் இந்த காலத்தில் தொழில்நுட்ப வசதிகள் கூட வந்ததால் பல பீஜ மந்திரங்கள் எங்களுடைய தொழில்நுட்ப அறிவினால் இன்டர்நெட், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்ற பல தளங்களில், யூடியூப்களில் வருகின்றது. மிகவும் ஆபத்தான செயல் அப்படியான மந்திரங்களை சிலர் அப்படியான தகவல்களுக்கு போடுவது. இதை அறியாத மக்கள் பீஜ மந்திரம் என்றால் என்ன, சாதாரண மந்திரம் என்றால் என்ன என்று அறிவு நிலைக்கு வராத மக்கள் அதை தவறாக பயன்படுத்தி அதன் முக்கிய விளைவான மனநிலை கோளாறை தங்களுடைய உடலுக்கு ஏற்படுத்தி வருகின்றார்கள். ஏனென்றால் அந்த போஸ்டிங்கில் வரும், அந்த பதிவில் வரும் மந்திரங்களை தப்பாக பலர் போட்டு வருகின்றார்கள். ஆகவே இன்றைய சத்சங்கத்தில் உங்களுடைய கிரியா சாதகர்களுக்கு அதில் இருக்கும் வித்தியாசம் என்ன என்பது என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிந்ததை உங்களுக்கு சொல்லுகின்றேன். பீஜ மந்திரங்கள், இந்த உலகத்தில் இருக்கும் பீஜ மந்திரங்கள் முழுவதும் ஓங்காரமாகிய ஓம் என்ற சொல்லில் ஆரம்பமாகும் என்று எனது குரு சுவாமிராம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், தகவல் தந்திருக்கின்றார். எந்த மந்திரங்களும் ஓம் என்ற சொல்லில் ஆரம்பித்தால் உங்களுக்கு தெரிய வேணும் அது பீஜ மந்திரம், அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அன்லஸ் உங்களுடைய குரு அதை உங்களுக்கு தீட்சை மூலம் தந்திருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் அதை ஜபம் பண்ணலாம். வேறு இடங்களிலிருந்து அந்த தகவலை பற்றி எடுத்து நீங்கள் ஜபம் பண்ணுவீர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையே அதில் முடிவு பெறக்கூடிய அளவுக்கு தாக்கங்கள் இருக்கின்றது, மறந்து விடாதீர்கள். அதே நேரம் மற்றைய மந்திரங்கள் உங்களுக்கு மந்திரங்கள் என்று மந்திரம் என்பது ஒரு பொது சொல்லு. மற்றைய மந்திரங்கள் நீங்கள் மற்ற இடங்களில் இருந்து எடுத்து சொல்வது அது பாதகமாக இராது. ஓம் என்ற சொல்லில் தொடங்காத எந்த மந்திரமும் உங்களுக்கு பாதகம் தராது. அதை நீங்கள் ஒரு குறிப்பாக வைத்திருங்கள். ஆனால் கிரியா சாதகர்களே, ஒரே ஒரு மந்திரம் மாத்திரம் ஓம் என்று சொல்லாத மந்திரம் பீஜ மந்திரமாக அமைந்திருக்கின்றது. அது துளசி மந்திரம் என்று சொல்லுவார்கள். அது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதைவிட இந்த பீஜ மந்திரங்களுக்குள் நீங்கள் இப்போது வருவீர்களாக இருந்தால் இந்த பீஜ மந்திரம் உங்களுக்கு குருமார்களால் தரப்படும் மந்திரம். அதை அவர்கள் சொன்ன முறைப்படி நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஆகவே இப்போது இந்த மந்திரத்தை பற்றியும் மந்திரங்கள் என்ன மாதிரி உச்சாரணம் செய்ய வேண்டும் என்பது பற்றியும் பாபாஜி தந்த சில கருத்துக்களை பார்க்கப் போகின்றோம். அதற்கு முதல் எங்களுடைய சத்குரு பாபாஜியின் கருணையுள்ளத்தால் இப்படியான பீஜ மந்திரத்தில் இருக்கும் சக்தி வாய்ந்த ஒரு பெரிய மந்திரத்தை, மகா மந்திரத்தை, பஞ்சாட்சர மந்திரத்தை எங்களுடைய சாதகர்களுக்கு, எங்களுக்கு அதை சாதாரண முறையிலேயே சொல்லக்கூடியதாக அந்த மந்திரத்தை வெளியால் தந்திருக்கின்றார். அதாவது அந்த பஞ்சாட்சர மந்திரம் என்னவென்றால் ஓம் கிரியா பாபாஜி நம ஆவும். இந்த மந்திரத்தை நாங்கள் பயப்படாமல் வெளியால் சொல்லலாம். அதை குருமார்கள் எங்களுக்கு வெளியில் சொல்லக்கூடிய மந்திரமாக பாபாஜி தந்ததாக எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பஜனிலும் பாடுகின்றோம், மனதிலும் சொல்லுகின்றோம், ஜபம் மூலம் உறக்கவும் கூறி பாடுகின்றோம். அது எல்லா நிலையிலும் செய்யக்கூடியது ஒன்று. ஆனால் மறந்து விடாதீர்கள், அந்த மந்திரம் ஓம் என்ற ஓம்காரத்துடன் தான் தொடங்குகின்றது. அந்த ஒரே ஒரு மந்திரம்தான் கிரியா சாதகர்களே, நீங்கள் வாயால் உறக்க கூவலாம், ஜபத்தால் செய்யலாம், மனதினால் பாடலாம், எல்லாவற்றையும் நீங்கள் செய்யக்கூடிய மந்திரம் பாபாஜியின் பஞ்சாட்சர மந்திரமான பீஜ மந்திரத்திற்கு சமனான மந்திரமான பீஜ மந்திரத்தில் கிடைக்கும் உங்களுடைய சக்திக்கு சமனான சக்தியாக பாபாஜி கருண உள்ளம் படைத்து அதை எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள், எங்களுக்கு அந்த ஒரே ஒரு மகா மந்திரமே போதும் இந்த உலகில் இருந்து நாங்கள் ஆன்மீகத்தில் ஈடேறுவதற்கு. வேறு ஒரு மந்திரமுமே தேவையில்லை. இதை நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் சரி, எத்தனை தடவை ஜெபம் பண்ணினாலும் சரி, எத்தனை தடவை நீங்கள் இந்த மந்திரத்தை பிரயோகித்தாலும் உங்களுக்கு அந்த மந்திரத்திலிருந்து உங்களுக்கு ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் என்ற பஞ்சாட்சர மந்திரத்திலிருந்து உங்களுக்கு அந்த பீஜ மந்திரத்தில் இருக்கும் சக்தி முழுக்க இந்த மந்திரத்தில் பாபாஜி அமைத்து தந்திருக்கின்றார். ஆகவே இந்த மந்திரம் உங்களுக்கு பாபாஜியின் கருணையினால் கிடைத்த மந்திரம். அந்த மந்திரத்தையே நீங்கள் இந்த வாழ்நாள் முழுக்க ஜபம் பண்ணி உறக்க கூவி நீங்கள் உங்களுடைய நான்காவது உடலான அறிவுடம்பாகிய இன்டலெக்சுவல் பாடி என்று சொல்லப்படும் நான்காவது உடலுக்குரிய சக்தியை பெற்று உங்களுடைய ஆன்ம ஈடேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கலாம். ஆகவே நான் என்னுடைய பாபாஜியின் தெய்வீய குரல் ஆகவே நான் என்னுடைய பாபாஜியின் தெய்வீய குரல் புத்தகத்தில் கூறப்பட்ட இந்த மந்திரத்தை பற்றிய சில தகவல்களை இன்று உங்களுடன் பரிமாறுகின்றேன். முதலாவதாக பாபாஜி சொல்லுகின்றார், இந்த பீஜ மந்திரங்களை குருவிடமிருந்து நேரடியாக தீட்சை மூலம் பெற வேண்டும். நாமே ஜபம் செய்யக்கூடாது. இது மிகவும் வலிமையான மந்திரம். சரியாக சொல்லாது போனால் இதை சொல்லுபவனுக்கு தொல்லைகளை விளைவிக்கும். அது அவருடைய முதலாவது வசனம், மறந்து விடாதீர்கள். சரணாகதிக்குரிய தியான ஸ்லோகம் பின்வருமாறு, இது பாபாஜியின் சரணாகதிக்கு அவர் ஒரு சொற்களை தருகின்றார். அந்த சொற்களை நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் அவரை சரணாகதி அடைவதற்கு அது ஊக்குவிக்கும் என்ற சொல்லை தருகின்றார். அந்த சொல்லை வாசிக்கின்றேன். மகாயோகி பாபாஜியே வணக்கம். உங்கள் திருவடியில் விழுந்த எனக்கு வழிகாட்டுங்கள். உங்கள் திருவடிகளில் நான் குறைவுபடாத ஆனந்தத்தை அனுபவிக்கட்டும். இது மந்திரம் அல்ல, இது சொல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை எப்பவும் நீங்கள் உங்களுடைய மனதிலோ வழியாலேயோ சொல்லிக்கொண்டிருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் பாபாஜியை நோக்கி செல்லும் சரணாகதியை அது ஊக்குவிக்கும் என்று பாபாஜி அந்த ஸ்லோகத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார். அது வொய்ஸ் ஆஃப் பாபாஜியில் 409வது பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் சொல்லலாம், யாரும் சொல்லலாம். அது எப்போவும் உங்களுக்கு உங்களுடைய சரணாகதிக்கு உதவி செய்யும். அடுத்ததாக, மனிதன் சாப்பாட்டினால் மட்டும் வாழ்ந்துவிட முடியாது, ஆனால் பாபாஜியின் திருநாமத்தை எப்போதும் ஜபித்து வாழலாம். மனத்தில் எழும் எண்ணங்களை அடக்குவதன் மூலம் யோகி சம்சாரத்தை தாண்டுகின்றான். அதாவது உங்களுடைய மனதை அடக்கும் போது, நான் முன்னரும் சொல்லியிருக்கின்றேன், சம்சாரம் என்று சொல்வது உலகியல், உங்களுடைய மனைவி அல்ல. நீங்கள் இந்த உலகியலில் இருந்து விடுபடுவதற்கு உங்களுடைய மனதை அடக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். பக்தன் நாம ஜபத்தினால் புறவியை தாண்டுகின்றான். உங்களால் பாபாஜியின் உங்களுடைய புறவியை தாண்டுவதற்கு பாபாஜியின் ஓம் கிரியா பாபாஜி நமோம் என்ற பஞ்சாட்சர மந்திரம் உங்களுக்கு நிச்சயமாக ஜபத்தில் உதவி செய்யும் என்று சொல்லுகின்றார். இறைவனின் திருநாமத்திற்கு மிகுந்த ஆற்றல் உண்டு. அது நித்திய ஆனந்தத்தை அமுத நிலையில் அளிக்கும். அதன் மூலம் கடவுளை நேரடியாக தரிசிக்கலாம், கடவுளோடு ஐக்கியமாகலாம். கடவுளின் திருநாமத்தை தான் எத்தனை காந்த சக்தி. சாதகர்களே, பாபாஜியின் நாமத்தை பிராணயம் செய்வதன் மூலம் இதனை உணருங்கள். அவர் திருநாமத்தை நினைக்காத நாள் வெறும் வீணே. அதாவது இந்த பீஜ மந்திரத்துக்கு சமமான பாபாஜியின் பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்கள் எப்பவும் ஜபம் செய்தீர்கள் என்றால் நீங்கள் பாபாஜியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே நேரத்தை வீணடிக்காது, கிடைக்கும் நேரங்களிலெல்லாம் பாபாஜியின் மந்திரத்தை மனதிலாவது உச்சரித்து கொண்டிருங்கள், அல்லது பாடுங்கள், பஜன் செய்யுங்கள். அது உங்களுடைய சாதனையை அவரை நோக்கி எடுத்து செல்லும். எனவே எல்லாவற்றையும் துறந்து பாபாஜியின் நாமத்தை சொல்லுங்கள். மரணத்தை மரணத்திடம் கொடுங்கள், மரணத்தை மரணத்திடம் கொடுங்கள். மரணத்தை மரணத்திடம் கொடுங்கள் என்று சொல்லப்படுகின்றது இங்கே. ஆகவே நீங்கள் உங்களுடைய மந்திரத்தை கூற வேண்டும். பாபாஜியை நேரே தரிசிக்கலாம். நீங்கள் அந்த அவருடைய மந்திரத்தை ஜபம் செய்தால் என்று சொல்லப்படுகின்றது. கொஞ்சம் கஷ்டப்பட்டால் நிறைய பலன் கிடைக்கும். ஜபம் நம்மை தூய்மைப்படுத்தும். எண்ண ஓட்டத்தை அது கட்டுப்படுத்தும். மனதை கடவுள் பக்கம் திருப்பும். இது மிகவும் முக்கியமான செய்தி. அதாவது பலர் சொல்லியிருக்கிறீர்கள், உங்களுடைய தியானத்தில் உங்களால் நீண்ட நேரம் இருக்க முடியவில்லை, ஏனென்றால் மனம் வந்து சஞ்சலப்படுகின்றது என்று. அதற்குரிய வழி இந்த ஜபம் என்று நாங்கள் முதல் பார்த்திருக்கின்றோம். மீண்டும் பாபாஜியின் புத்தகத்தில் அது வலிமையாக சொல்லப்படுகின்றது இங்கே. அதாவது ஜபம் நம்மை தூய்மைப்படுத்தும், எண்ண ஓட்டத்தை அது கட்டுப்படுத்தும், மனதை கடவுள் பக்கம் திருப்பும். அதான் அந்த முக்கியமான செய்தி. ஆகவே உங்களுக்கு தியானம் குழம்பும் நேரங்களில் தியானத்தில் இருக்க முடியாவிட்டாலும் அந்த தியானம் முடிந்தது என்று நீங்கள் நினைத்தவுடன் கண்ணை மூடிக்கொண்டு பாபாஜியின் மந்திரத்தை ஜபம் பண்ணி கொண்டிருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு அதே சக்தி உங்களுடைய சாதனையில் கிடைக்கும் என்பது இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. அதே நேரம் அது உங்களுடைய மனதையும் கட்டுப்படுத்தும் என்றும் சொல்லப்படுகின்றது. அது உங்களுக்கு தெரிந்த விடயம். அப்படி இருந்தாலும் அது பாபாஜியின் இந்த புத்தகத்தில் தரப்பட்டிருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்ததாக நீங்கள் இந்த புத்தகத்தில் இருந்து வந்த செய்திகளை பார்ப்போம். மனத்தை கடவுள் பக்கம் திருப்பு, நித்தியத்தை அருளும், இறை தரிசனத்தை கொடுக்கும், மந்திரத்தில் மறைந்துள்ள மந்திர சைத்தன்யம் ஜபத்தினால் சாதகருடைய சாதனா சக்தியை அதிகரிக்கும். அதாவது நான் சொன்னதை மீண்டும் பாபாஜியின் புத்தகத்தில் வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த ஜபம் செய்யும் போது உங்களுடைய சாதனா சக்தியை கூட்டுவதற்கு மிகுந்த அனுகூலமாக இருக்கும். அது சாதகனுக்கு ஆன்மீக வலிமையை தரும். மந்திர ஜபத்தால் ஏற்படும் ஒளி ஆற்றல் பிரம்மன் கொடுத்த ஒளி ஆற்றலுக்கு இணையாகும். அதன் கருத்து என்னவென்றால், நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு சில ஒளி அலைகளின் நன்மைகள் கிடைக்கும். அதை நீங்கள் அனுபவப்பட வேணுமே தவிர சத்சங்கத்தில் கூற முடியாது. ஆகவே இந்த மந்திர ஜபங்களினால் உங்களுக்கு ஒளி ஆற்றல் ஏற்படும் என்று பாபாஜி சொல்லுகின்றார். அது பிரம்மன் கொடுத்த ஒளி ஆற்றலுக்கு இணையாகும் என்றும் சொல்லுகின்றார். படைப்பு தொழிலை நடத்தும் பிரம்மனால் கொடுக்கப்பட்ட சில ஒளி அலைகளுக்கு சமனாகும் என்று ஒரு கருத்து தருகின்றார். உங்களுக்கு ஜபத்தினால் ஏற்படும் அதிக ஒளி 5 கோஷங்களின் அதிர்வுகளை ஒழுங்குபடுத்தும். அதாவது இந்த ஜபம் செய்யும் போது உங்களுக்கு ஒளி அதிர்வுகள் உடலில் ஏற்படும். அந்த அதிர்வுகளினால் உங்களுடைய 5 உடம்புகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் என்று பாபாஜி கூறுகின்றார். 5 உடல்களாவன தேக உடம்பு, சுவாச உடம்பு, மன உடம்பு, அறிவுடம்பு, ஆத்ம உடம்பு. அதான் கிரியா யோகத்தின் பஞ்சாங்க தத்துவம். அந்த 5 உடல்களிலும் உங்களுக்கு அந்த மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை பாபாஜி இங்கு கூறுகின்றார். அடுத்ததாக ஜபம் மலத்தை உலகியலிலிருந்து ஆன்மீகத்திற்கு மாற்றும். அதாவது உங்களுடைய உலகியல் ஈடுபாட்டிலிருந்து இந்த ஜபம் உங்களை ஆன்மீக நிலைக்கு கொண்டு வரும் என்று பாபாஜி குறிப்பு தருகின்றார். ராஜோ குணத்திலிருந்து சத்துவ குணத்திற்கு மாற்றும், செயலில் இருந்து ஒளிக்கு அழைத்து செல்லும், இறைவன் திருநாமத்தில் ஆன்மீக ஞானம் நிறைந்திருக்கின்றது, எனவே ஆன்ம வளர்ச்சியில் ஜபம் முக்கிய இடத்தை பெறுகின்றது. பாபாஜியின் திருநாமத்தை கிளியைப் போல் திரும்ப திரும்ப சொன்னாலும் லாபகரம் ஆனதே. அதாவது இந்த ஜபத்திற்கு அவ்வளவு வலிமை இருக்கின்றது. நீங்கள் ஒரு கிளி என்ற பறவை ஒரே சொல்லை திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருப்பது போல, அல்லது சொன்ன சொல்லியே திருப்பி சொல்லுவது போல, நீங்கள் இந்த பாபாஜியின் பஞ்சாட்சர மந்திரத்தை திரும்ப திரும்ப உச்சாரணம் செய்யும் போது அதில் உங்களுக்கு லாபம் இருக்கின்றது என்று பாபாஜி குறிப்பு தருகின்றார். இறைவன் திருநாமம் சத்திய யுகத்தில் வழிபாட்டின் முக்கிய வடிவமாக தியானம் பரிந்துரைக்கப்பட்டது. இந்த ஆன்மீகத்தில் யுகங்கள் இருக்கின்றது. நாங்கள் வாழும் காலங்களை யுகங்களாக பிரித்திருக்கின்றது ஆன்மீக நாட்காட்டியில். அப்படியான யுகத்தை பற்றிய சிறு தகவல்கள் இங்கு. அதாவது சத்திய யுகம் நடந்த காலத்தில் வழிபாட்டின் முக்கிய வடிவமாக தியானம் பரிந்துரைக்கப்பட்டது சத்திய யுகத்தில். அப்போது மக்கள் மனம் தூய்மையாகவும் சிதறாமலும் இருந்ததால் அந்த முறை கொடுக்கப்பட்டது அந்த யுகத்தில் வாழ்ந்த மக்களுக்கு. திரோதா யுகத்தில் யாக வழிபாடு பரிந்துரைக்கப்பட்டது. திரோதா என்ற யுகம் நடந்த போது, அது நடந்து முடிந்து விட்டது இந்த 2 யுகங்களும், அந்த நேரம் யாகம் பரிந்துரைக்கப்பட்டது ஆன்மீக வளர்ச்சிக்கு. ஏனெனில் யாகத்துக்குரிய பொருட்கள் எளிமையாக கிடைத்தன என்று பாபாஜி கூறுகின்றார். துவாபர யுகத்தில் பூஜை சாதனங்கள் முறையாக பரிந்துரை செய்யப்பட்டது. இன்னொரு யுகமும் நடந்து முடிந்த யுகத்துக்கு பெயர் துவாபர யுகம். அந்த நாட்களில் பூஜை செய்து ஆன்மீகத்தில் உயருடைய வேண்டும் என்ற முறை பரிந்துரைக்கப்பட்டது. அப்போது வழிபாடு சக்தி மக்களிடம் அதிகம் இருந்தது. அந்த யுகத்தில் வாழ்ந்த மக்களிடம் பக்தியும் வழிபாடும் அதிக இருந்தபடியால் அது பரிந்துரைக்கப்பட்டது இறைவனால். கலியுகத்தில், அதாவது நாங்கள் இப்போ வாழும் யுகத்தில், மனித மனத்தில் ஒருமுகத்தன்மை இல்லை. மனிதனில் ஒருமுகத்தன்மை இல்லை என்று பாபாஜி திட்டவட்டமாக சொல்லுகின்றார். எனவே இறைவன் திருநாமத்தை உரக்கவோ மௌனமாகவோ உச்சரித்தல் கடவுளை உணர முக்கிய சாதனையாக பரிந்துரைக்கப்படுகின்றது. அதாவது நாங்கள் வாழும் காலத்தில் இப்போது ஜபம் முதன்மையாக பரிந்துரைக்கப்படுகின்றது என்று பாபாஜி தகவல் தருகின்றார். நாங்கள் இப்போது மற்ற விடயங்களும் எங்களுடைய சாதனையில் செய்கின்றோம். யாகம் செய்கின்றோம், பூஜை செய்கின்றோம், தியானம் செய்கின்றோம். ஆனால் இந்த மூன்றும் பழைய மூன்று யுகத்தில் பாவிக்கப்பட்ட முறைகள், அதை நாங்கள் செய்வது தவறில்லை. ஆனால் இந்த யுகத்தில் மக்களின் வாழ்க்கை உலகியலில் கூடுதலாக இருப்பதால் ஜபம் கூடுதலாக பரிந்துரைக்கப்படுகின்றது. ஆகவே ஜபம் பரிந்துரைக்கப்படுகின்றது கூடுதலாக. தடங்களுக்கு மன்னிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இந்த ஜபத்தை எவ்வளவு தூரம் பாபாஜி இந்த யுகத்தில் பரிந்துரைக்கின்றார் என்பது உங்களுக்கு ஒரு தகவலாக தரப்பட்டிருக்கின்றது. அதை தொடர்ந்து பார்ப்போம். இறைவன் திருநாமம் உனது படகு, சங்கீர்த்தனம் அதன் பாய்மரம், சம்சாரக் கடலை கடக்க இந்த படகை பயன்படுத்த வேண்டும். அதாவது இறைவன் திருநாமம் என்று சொல்வது, இறைவனுடைய திருநாமங்கள் சிவாய நம, ஓம் கிரியா பாபாஜி நமோ, சரவண பவாய, இவையெல்லாம் ஒரு படகு. சங்கீர்த்தனம் அதன் பாய்மரம், அதை சொல்லும் முறை. சம்சாரக் கடலை கடக்க இந்த படகை பயன்படுத்த வேண்டும். உலகியலை கடக்க இந்த படகை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று கூறுகின்றார். இறைவன் திருப்பெயர் இல்லாமல் யாரும் முத்தி பெற முடியாது. எனவே அவர் திருப்பெயரை ஜபிப்பது நமது உயர்ந்த கடமை. பாபாஜியின் திருநாமம் நிதிகளின் நிதி. நிதி என்று சொல்வது செல்வம். பாபாஜியின் திருநாமம் செல்வத்தின் செல்வம் என்று குறிப்பிடப்படுகின்றது. இதேபோல பாபாஜி மட்டுமே நம்மை கடவுள் முன் நிறுத்துவர். கிரியா யோகத்தில் அவரே வழியும் முடிவும் ஆவார். தூய்மைப்படுத்தி ஒளி தருபவர் அவரே. அறியாமை இருட்டை நீக்கி ஆனந்தமும் அமைதியும் தருபவர் அவரே. கடவுளையும் பக்தனையும் இணைக்கும் பாலம் அவரே. உலகத்தில் மிகச்சிறந்த நிதியும் அவரே. அவரே மோட்சத்தின் திறவுகோல். அவர்தான் இதயத்தை தெய்வீக அன்பால் நிறைக்கின்றார். அவரே நமது மையம். உலகத் துன்பங்களுக்கெல்லாம் மாற்று மருந்து. அவரே உலகத்தின் நட்பையும் அமைதியையும் ஒற்றுமையையும் தரவல்லவர். அக்கரைக்கு அழைத்துச் செல்லும் பாதுகாப்பான படகு அவர் திருநாமமே. அவர் பெயரின் மகிமையை வார்த்தையால் விளக்க முடியாது. தனிமையில் அமர்ந்து கண்களை மூடி மௌனமாக பாபாஜியின் திருநாமங்களை ஜபம் செய்யுங்கள். கடவுளுக்குள் வசிப்பதை கற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு அவர் தரிசனம் கட்டாயம் கிடைக்கும். இதை இந்த புத்தகங்களை எழுதிய ஆசிரியர்களான நீலகண்டனும் யோகி ராமையா அவர்களும் பாபாஜியின் மகிமையை பற்றி பல சொற்களை பயன்படுத்தி, அவருடைய மகிமை, அவர் எவ்வாறு எங்களுக்கு கிரியா யோகத்தில் உதவுகின்றார் என்பதை இதில் பிரசுரித்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் சாதனையாளர்களே, நாங்கள் எங்களுடைய சாதனையில் அதை உணர்கின்றோம். சாதனை 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 செய்யும் போதுதான் இவற்றையெல்லாம் உணர முடியுமே தவிர புத்தக வாசிப்பில் உங்களால் உணர முடியாது. அந்த நேரம் நீங்கள் அதை கேட்டு மகிழ்வடைவீர்களே தவிர, உங்களுடைய உடலில், உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய ஆன்மாவில் அதை உணர வேண்டுமென்றால் சாதனை செய்து பாருங்கள். அந்த சாதனையில் பாபாஜியின் திருநாமத்தை, அவருடைய பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் செய்து பாருங்கள். தொடர்ந்து தொடர்ந்து ஜெபம் செய்யும் போது உங்களுடைய உடலில் பல அனுபவங்கள் ஏற்படும். அந்த அனுபவங்களையே அவர் இந்த சத்சங்கத்தில் நான் சொன்ன விடயங்களில் தந்துவிட்டார். செய்து அந்த அனுபவத்தை பெற்று உங்களுடைய சாதனையை மேலும் நீங்கள் வளர்க்க வேண்டும். அடுத்ததாக, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷா பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ பாபாஜி குருவே நம என்று அவருடைய அந்த பஜனை பாட சொல்லியும் எங்களுடைய ஆசிரியர்கள் தகவல் தந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்ப்போம். மந்திர தீட்சையினால் சாதகனின் உணர்வு ஆழத்தில் சிறந்த மாற்றம் ஏற்படுகின்றது. அறியாமை மலம் சில காலம் மூடியிருப்பதால் தீட்சை பெற்றவன் இந்த உண்மையை முதல் அறிவதில்லை. இதை ஆணவ மலத்தை இங்கு குறிக்கப்படுகின்றது. ஆகவே சிலர் தீட்சை எடுத்துவிட்டு, மந்திரத்தை தீட்சை எடுத்துவிட்டு அதை பயன்படுத்தாமல் இருக்கின்றார்கள் என்பதற்குரிய குறிப்பு இங்கு தரப்பட்டிருக்கின்றது. அந்த தீட்சை, அந்த மந்திரத்தின் மகிமை தெரியாது. எல்லாவற்றையும் கிரியா தீட்சையில் படித்துவிட்டு சாதனை செய்யாமல் உலகியலில் இருக்கிறவர்களுக்கு இங்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு பாபாஜியால். இந்த உண்மையை முதலில் அறிவதில்லை. குடிசையில் தூங்கும் ஒரு ஏழையை மௌனமாக அரண்மனை அரச கட்டிலில் வைத்தால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் அவன் அதை அப்படி அறிய எப்படி அறிய மாட்டானோ அப்படித்தான் தீட்சை பெற்றவனின் தொடக்க நிலை. நல்ல உவமானம் ஒன்றும் சொல்லப்படுகின்றது. அதாவது, ஒரு ஏழைக்கு அரச பூவத்தை கொடுத்தால் அந்த அரச பூ கிடைத்தவுடன் அந்த கட்டிலை வைத்து விளங்கப்படுத்துகின்றார்கள். கட்டிலில் படுப்பதற்கு, அரச கட்டிலில் படுப்பதற்கு ஒரு ஏழைக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும் போது அவன் அதில் படுத்தவுடன் தன்னுடைய உலகியல் இன்பத்தை அனுபவிக்கின்றானே தவிர, தனக்கு அந்த அரச கட்டில் கிடைத்தது அது என்ன மாதிரி தன்னுடைய நிலையை மாற்றி அதில் கிடைத்ததை வேறு விதமாக பயன்படுத்தலாம் என்றதை யோசிக்காமல் உலகியலையே யோசிப்பது போல, இந்த அற்புதமான பாபாஜியின் மந்திர தீட்சை கிடைத்தவர்கள் அந்த மகிமையை உணராது தங்களுடைய உலகியல் வாழ்க்கையிலேயே போய்கொண்டிருப்பார்கள் என்று இந்த ஓமானம் மூலம் சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக சொல்கின்றார், அப்படித்தான் தீட்சை பெற்றவனின் துலக்க நிலையும். இருப்பினும் தீட்சை பெற்றவன் நிலை மண்ணில் ஊன்றப்பட்ட விதை. நல்லபதியாகவும் சொல்லுகின்றார். அதாவது, அந்த தீட்சை எடுத்தவன் அந்த ஓமானத்தை விட இன்னும் கூடுதலான நிலையில் இருக்கின்றான். ஏனென்றால் அந்த விதை ஏற்கனவே விதைக்கப்பட்டு விட்டது, அவனுக்கு அந்த மந்திரம் கிடைக்கப்பட்டு விட்டது. ஆகவே இறுதியில் பழத்தை தருவதை போன்றது, விதை செடியாகி செடி மரமாகி பின்னரே அது பழத்தை தரும். ஆகவே விதை விதைத்தால் மாத்திரம் போதாது, மந்திர தீட்சை எடுத்தால் மாத்திரம் போதாது, அதை வளர்த்து அந்த மரமாக உருவாக்கி அந்த மரத்திலிருந்து பழத்தை உருவாக்கி பழம் வரும் வரை அந்த மலத்தை வளர்த்து அந்த பழத்தை நாங்கள் முழுமையாக பாவிக்க வேண்டும். ஆகவே மந்திர சீச்சை எடுத்தவர்கள் பாபாஜியின் பஞ்சாட்சர மந்திரம், பாபாஜி தரப்பட்ட மந்திரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் எப்போதும் அதை பாவியுங்கள், உங்களுடைய சாதனைக்கு பயன்படுத்துங்கள் என்பது இங்கு முழுமையாக கேட்கப்பட்டிருக்கின்றது. இறுதியில் அது ஆத்ம சகசாரம் என்னும் கனியை நல்கும். அதாவது, ஆன்ம ஈடேற்றத்தை உங்களுக்கு தரும் என்று பாபாஜி பரிந்துரைக்கின்றார். ஆனால் சாதகன் சாதனை செய்யும் போது சத்குருவிடம் பக்தி கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவர் வழிகாட்டுதல் விடாது கிடைக்கும். அதாவது, நீங்கள் சாதனை செய்யும் போது சத்குருவை நீங்கள் எப்போதும் மனதிலால் நினைத்து கொன்று உங்களுடைய சாதனையை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்றது. பாபாஜியின் கிரியா யோகம் விவேகத்தின் அடிப்படையில் அமைந்தது. அதன் நோக்கம் பிறவியிலிருந்து விடுதலை பெறுவது. அது தினமும் செய்யப்பட வேண்டும். அதனால் தான் எங்களுடைய சாதகர்களுக்கு நீங்கள் தினமும் 30 நிமிடங்கள் பாபாஜியின் பயிற்சி செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றேன். அதை பாபாஜியும் வலியுறுத்துகின்றார். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, தினமும் செய்ய வேண்டும் சாதனையை. சாதனையின் வலிமை சாதகனின் ஆரோக்கியத்தையும் பொறுத்தது. உடலின் அத்தியாவசிய தேவையின் தடைகள் அல்ல. சாதனை செய்வதற்கு ஆரோக்கியம் முக்கியம். ஆனால் உடலுக்கு தேவையான உலகியல் முக்கியம் அல்ல. அனாவசிய ஆசைகள் அனுஷ்டானத்திற்கு எதிரானவை. பிரம்மச்சாரியம், சத்தியம், அகிம்சை ஆகியவை இருந்தால் மனத்தின் இயக்கமே உடலின் செயலாக வெளிப்படுகின்றது. எனவே மனத்தை நன்கு பக்குவப்படுத்த வேண்டும். ஒன்றை நினைத்து வேறொன்றை செய்யக்கூடாது. அவனுக்கு சாதனையில் பயன் கிட்டாது. மனமே செயலை செய்கின்றது, உடம்பு அதன் கருவிகள் மட்டுமே. பயனை மறைத்து காரணத்தை செயல்படாவிட்டால் அது உதவாது. கிரியா யோகாவில் சொன்னபடி சாதனை ஒழுங்காக செய்யப்பட வேண்டும். அப்போது தான் மனம் அமைதி பெறும். இது பாபாஜியின் கூற்று. பாபாஜியின் தெய்வீய குரலிலிருந்து இன்று உங்களுக்கு எங்களுடைய சத்சங்கத்தின் மூலமாக தரப்பட்ட வாக்கியங்கள், அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். பின்பற்றி உங்களுடைய சாதனையை மெருகூட்டி, சாதனை சாதனை சாதனை, தினமும் சாதனை 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 என்று உங்களையே நீங்கள் உற்சாகப்படுத்தி, இப்போது செய்வது போல இந்த 48 நாள் மண்டல சாதனையை எவ்வளவு உற்சாகமாக அந்த 30 நாட்கள் செய்து கொண்டிருக்கு 48 நாட்கள் செய்கின்றீர்களோ, அதே உற்சாகத்துடன் தொடர்ந்து இந்த 48 நாட்கள் முடிந்தால் கூட அந்த சாதனையை நீங்கள் செய்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காக ஓ என்னவோ எனக்கு தெரியாது, பாபாஜியின் உந்துதலால் இந்த பகுதியை இன்று என்னுடைய சத்சங்கத்தில் சொல்ல அவர் என்னை தூண்டியிருக்கின்றார். அதற்கு காரணம் இதுதான் என்று நான் நினைக்கின்றேன். இன்னும் 8 நாட்களில் உங்களுடைய சாதனை முடிந்துவிட்டாலும் இன்றைக்கு 40 நாளை நீங்கள் பூர்த்தி செய்கின்றீர்கள். இந்த பயிற்சியை, இந்த சாதனையை நீங்கள் தொடர்ந்து அதன் பின்னும் செய்ய வேண்டுமென்று ஒரு 8 நாளைக்கு முன்னாலே பாபாஜி உங்களுக்கு என் மூலம் தகவல் தருகின்றார் என்று நான் நினைக்கின்றேன். இன்று எங்களுடைய 40வது நாள் மண்டல சாதனை. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு 8 8 8 ஆக பார்த்து கொண்டு வந்த மண்டல சாதனையின் பிரகாரம் இன்று 40 நாள் பூர்த்தியாவதால் நீங்கள் எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் இருந்து அடுத்த 5 நிமிடங்களுக்கு நான் அகசியர் ஞான பாடல்களை பாடுகின்றேன். அதை உள்வாங்கி உங்களுடைய 40வது நாள் உங்களுடைய சாதனையை இன்று முடியுங்கள். எல்லோரும் கண்களை மூடி தியானத்திலிருந்து இந்த அகசிய ஞான பாடலை உள்வாங்குங்கள். கற்பமென வெகு தூரம் போக வேண்டாம், கண்மலையில் குவடுகளில் அலைய வேண்டாம், சர்ப்பமென்று நாகமதோ தலையில் நின்று சாகாத கால் கண்டு முனையிலேறி நிற்பமன்று மனமுறுத்து மனதில் நின்று திணிசமான கருநெல்லி சாறை காணு சொற்பமன்று விட்டு விட்டால் அலைந்து போவாய் துரியமன்ற பரபரத்திற் சென்று கூடே கூடப்பா துரியமன்ற வாழை வீடு கூறறிய நாதர் மகேச்சுரிய என்பார் நாடப்பா அவள் தனையே பூசை பண்ணு நந்தி சொல்லும் சிங்கார தோன்று தோன்றும் ஊடப்பா சிகரவரை எல்லாம் தோன்றும் உமையென்ற அமிர்த வெள்ளம் ஊரலாகும் தேடப்பா இத்தோடு காரியமாகும் சகத்திலே இது வல்லவோ சித்தியாமே ஆமன்ற பூரணன் சுழு முனையிற்பாராய் அழகான விந்து நிலை சந்திர நிற்பார் ஓமன்ற ரீங்காரம் புருவமையம் உத்தமனே வில்லென்ற வீட்டிற்கானும் வாமன்ற அவன் பாதம் பூசை பண்ணு மற்றொன்றும் பூசை அல்ல மகனே சொன்னேன் பாமன்ற பாமனங்கள் முதலெழுத்தாம் பாடினேன் வேதாந்தம் பாடினேனே பாடுகின்ற பொருளெல்லாம் பதியேயாகும் பதியில் நிற்கும் அச்சரந்தன் அகரமாகும் நாடுகின்ற பரமனதோராங்கமாகும் தலம் பெரிய பசுதானே உகரமாகும் நீடுகின்ற சுழுமுனையே தாரையாகும் நின்றதோர் இடைகளையே நாதவிந்தாம் ஊடுகின்ற ஓங்கார வித்தையாகும் ஒளியான அரி அரியெழுத்தை யூனிப்பாரே ஊனியதோர் ஓங்காரம் மேலும் உண்டே உத்தமனே சீருண்டே ஊனிப்பாரே ஆனியாம் நடுநாடி நடுவே மூட்டும் ஆச்சரிய வெளுத்தெல்லாம் அடங்கி நிற்கும் ஏனியா இருக்குமடா அஞ்சு வீடே ஏகாந்தமாகியவை எழுத்தை பாரு தோணி போட் காணுமடா அந்த வீடு சொல்லாதே ஒருவருக்கும் துறந்துட்டேனே துறந்துட்டேன் மேல் மூலம் கீழ் மூலம் பார் துயரம்மாய் நடுநிலையை யூனிப்பாரே அறிந்துட்டேன் நடுமூலம் நடுநாடிப்பார் அப்பல்லவோ வரை தாக்கும் தாரை காணும் உறைந்துட்ட ஐவருந்தான் நடனங்கானும் ஒளிவழியும் சிலம்பொழியும் ஒன்றாய்க்கானும் நிறைந்துட்ட பூரணமும் இதுதானப்பா நிசமான பேரொழிதான் நினைத்து பாரே சும்மா நீ பார்க்கையிலே மனதை அப்பா சுழுமுனையில் ஓட்டி எங்கே காலை பாராய் அம்மா நீ தேவி என்று அடங்கி பாராய் அப்பல்லவோ காய சித்தி யோக சித்தி உம்மாவும் அம்மாவும் அதிலே காணும் ஒரு மனமாய் சுழுமுனையில் மனத்தை ஊன்று நம்மாலே ஆனதெல்லாம் சொன்னேன் அப்பா நாதர்களில் விதையாரும் பாடற்கானே காணுகின்ற ஓங்கார வட்டஞ்சற்று கனலளிப்பி கண்ணிலே கண்ணினிலே கடுப்பு தோன்றும் பூணுகின்ற இடைக்கலையில் பம்பரம் போராடும் பொல்லாத தேகம் ஒன்றில் உருக்கி போகும் ஆணவங்கள் ஆனதெல்லாம் அழிந்து போகும் அத்துவித துரியாட்ட மாடி நிற்கும் ஊனியதோர் எழுத்தெல்லாம் தேவியாகும் ஓங்கார கம்பம் என்று உணர்வு தானே உணர்வென்றால் சந்திரனில் ஏறிப்பாவி ஓடியங்கே தலையென்ற எழுத்தில் நில்லே அணுவென்றால் மனையாகும் சிவனே யூச்சி அகாரமென்ன பதியுமென்ன சூட்சுமமாகும் கணுவென்ன விட்புருவம் அகண்ட வீதி கைலாயம் என்றதென்ன பரத்தின் வீடு துணுவன்ற சூரியனில் நெருப்பை கண்டு தூணன்ற பிடரியிலே தூங்கு தூங்கே மூவழுத்தும் ஈரெழுத்தும் ஆகி நின்ற மூலம் அதை அறிந்து போன் குருவும் ஆகும் ஓவெழுத்துக்குள்ளே திருக்கும் அப்பா உணர்வதே கண்டறிந்த லவனே யாசான் யாவருக்கும் தெரியாத தெரிஞ்ச அறிந்தோமன்றே அவரவர்கள் சொல்வார்கள் அறியா மூடர் தேவரோடு மாலையெனத் தேடிக்கானார் திருநடனங்கான முத்தி சித்தியாமே ஈரெழுத்தும் ஓரெழுத்தும் ஆகி அங்கே இயங்கி நிற்கும் அசையப்பா மூலத்துள்ளே வேறெழுத்தும் வித்தெழுத்தும் இரண்டும் கொண்டு வித்திலே முளைத்தெழுந்து விளங்கி நிற்கும் சீரழித்த யூனினல வாசி ஏறி தெருவீதி கடந்த மணி மண்டபத்தேஜ் சாரழுத்தின் உட்பொருளாம் பரத்தை நோக்கி சார்ந்தவர்க்கு சித்தி முத்தி தருமம் தானே ஏகமெனு மோரழுத்தின் பயனை பார்த்தே எடுத்துரைத்து இவ்வுலகில் எவரும் இல்லை ஆகமங்கள் நூல்கள் பல கற்றுக்கொண்டே அறிந்ததென்பார் மௌனத்தை அவனே நீயும் வேகாக்கால் சாகாத்தலை விரைந்து கேளாய் விடுத்தன்னை உரைப்பவனே ஆசானாகும் தேகமதியில் ஓரெழுத்தைக் காண்போன் ஞானி திருநடங்க காண முத்தி சித்தியாமே குருவாக உமையாக எனக்கு தந்த கூறறிய ஞானம் அது பத்தின் மூன்று பொருளாகச் சொல்லிவிட்டேன் அப்பா நீதான் பொருள் அழிந்தோர் பூரணமும் பொருந்திக்கானே அருளாக இந்நூலை பழித்த பேர்கள் அருணரகிற் பிசாசென்று அடைந்து வாழ்வார் அருளாக ஆராய்ந்து பார்க்கும் பேர்கள் ஆகாயம் நின்ற நிலை அறியலாமே ஓம் அகஸ்தீசாய நமஃ. இன்று எங்களுடைய 40 நாள் நிறைவை அகஸ்தியரின் 13 பாடல்களுடன் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். அத்துடன் இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து வினா விடைகளுக்கு பாபாஜியின் அருளுடன் கேள்வி பதில் காண்பதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.